ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம தரிசனம் மற்றும் ஆன்ம சுத்தி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த சாக்கிராதீதம் அங்க பயன்படுத்திய அந்த சொல்லுக்கு ஒரு வரையறை தரக்கூடிய பாடல். அப்படியே அந்த பாடல் வந்து இதுதான் சாக்கிராதீதம் அப்படி வரையறை. பொற்கூறு கருவியாகும் புணராமே, அறிவிலாமை சொற்பரும் அதீதம் வந்து தோன்றாமே, தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட, உதிக்கும் தற்பரம் ஆகி நிற்றல் சாக்கிராதீதம் தானே. சரிங்களா, சாக்கிராதீதம் தானேன்னு முடியுது. இதுதான் சாக்கிராதீதம் அப்படின்னு அதுக்கு ஒரு வரையறை ஆங்கிலத்தில் சொல்வார்களே, டெபினிஷன் சொல்வார்களே, அப்படி டிஃபைன் பண்ணுது சாக்கிராதீதம்னா இதுதான் அப்படின்னு. இல்லையா, சாக்கிராதீதம் வரையறு அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கேள்வி கேட்டா இந்த பாட்டை அப்படியே எழுதி வச்சிடலாம். பாட்டு அப்படியே வரையறையா இருக்கு. என்ன பொற்புறு கருவியாகவும் புணராமே. பொற்பு என்றால் என்ன? அழகு, பொலிவு. இல்லையா, பொலிவான கருவிகள். மெய், வாய், கண், மூக்கு, செவி. பாருங்க, ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு திறன். இல்லையா, இந்த கண்ணுங்கிறது இது செயல்படலைன்னா இத்தனை அழகிய உருவங்களை காணுறோம் காண முடியுமா? இல்லையா, எவ்வளவு இனிய செய்திகளை கேட்கின்றோம், எவ்வளவு இனிய பாடல்களை கேட்கின்றோம். இந்த செவின்னு இல்லாட்டா கேட்க முடியுமா? இல்லையா, எவ்வளவு சுவைகளை நம்ம சுவைத்து மகிழ்ந்திருக்கின்றோம், நாக்குங்கிற கருவி இல்லாம முடியுமா? ஆகவே நல்ல பல உலக அனுபவங்களை எல்லாம் பெறுவதற்கு இந்த கருவிகள் நமக்கு துணை செய்கின்றன. ஆகவே அதை பொற்கூறு கருவிகள், நல்ல பொலிவான கருவிகள் என்று சொன்னார். ஆனால் எல்லாம் தேவைதான். என்ன, விளையாட்டு காரு நமக்கு தேவைதான், விளையாட்டு பொம்மைகள் தேவைதான், வண்ண வண்ண பலூன்கள்லாம் தேவைதான். என்ன, அதற்குரிய வயதுல தேவைதான் இல்லையா? அந்த வயது கடந்து அதை விட மேலான பொருள்களை பெற வேண்டும் அப்படிங்கும் போது அந்த பலூன் எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதானே? அத மாதிரி ஏன்னா அந்த பலூன்லாம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியை தரும், விரைவில் உடஞ்சு போகும் அப்படிங்கிற தெளிவு வந்த பிறகு அது தேவையில்லை, அதை விட சிறந்த பொருளை தான் பெறணும். அதே மாதிரி நிலைத்த சிவபெரும்பொருளை சார்வதற்குரிய ஒரு பக்குவம் வந்த பிறகு இந்த கருவிகள்லாம் எவ்வளவோ பொலிவுடையனவா இருந்தாலும் இவை தேவையில்லை. ஏன்னா இவை ஒரு கருவியும் சிவத்தை நமக்கு காட்ட மாட்டான் இல்லையா. நேரடியாக ஆலய திருமேனிகள் மூலமாக சிவத்தை வழிபடுகிறோம், இந்த கருவிகள் கொண்டுதான் வழிபடுறோம் இல்லையா, குருவை வழிபடுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனா நேரடியாகவே அனுபவத்தில் சிவபெருமானை அவருடைய சொரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இந்த கருவிகள் துணை செய்யுமா? துணை செய்யாது. வாச ஞானத்தால் அவனை அறிய முடியாது, பலமுறை படிச்சுட்டோம், இந்த உண்மை அதிகாரத்திலே படிச்சுட்டோம் இல்லையா. அதனால அந்த பொற்புறு கருவிகள்லாம் வந்து சேராமல், புணராமே சேராமல், அறிவிலாமை சொற்பரும் அதீதம் வந்து தோன்றாமே. கருவிகளை விட்டு நீங்கி இருந்ததா உறக்கம், பேர் உறக்கம்னு அந்த அறியாமை நிலையும் வந்து பொருந்தி விடாமல், கேவல நிலையும் வந்து பொருந்தி விடாமல், கருவிகளும் சேர்ந்திருக்காமல், அதே சமயத்தில் கருவிகள் நீங்கி போனதால் அறியாமையாகிய கேவல நிலையும் வந்து பொருந்தி விடாமல். அப்போ கருவிகளும் நீங்கி இருக்கணும், அறியாமையாகிய கேவல நிலையும் வரக்கூடாதுன்னா அப்ப அதுக்கு ஒரே வழி, அங்க திருவருள் சார்பு நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னொரு பிடிப்பு கிடைச்சாதானே அது முடியும். கருவிகளை விடுறதுன்னா ஒரு தற்காலிக வேலையில இருக்கிறான்னா இல்லையா, இதனுக்கு தற்காலிக வேலை உடனே வந்து விட்டுருவானா? விட்டுட்டா வேலை இல்லாம இல்லையா, அந்த 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 வேலையில கிடைச்ச சொற்ப சம்பளமும் இல்லாம அவன் கஷ்டப்பட வேண்டியது வரும் இல்லையா. எப்போ ஒரு இன்னொரு நிரந்தரமான வேலை எனக்கு கிடைக்குதோ அப்போ இதை விட்டுட்டு அது போவோம் இல்லையா. ஒரு பிடிமானம் இருந்தா தானே சார் நான் இதை விட்டு விடுவேன் அப்படின்னு. அத மாதிரி தத்துவ கருவிகளை விட்டு இல்லையா அறியாமையும் வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாதுன்னா இப்ப நாம இருக்கிற நிலையில தத்துவ கருவிகளை விட்டுட்டா அறியாமை தான் வரும். ஆமா, ஆனா இங்க ஆன்மாவுக்கு தவத்தை செய்த ஆன்மா இதுக்கு சிவபெருமானே குருவா இருந்து வந்து விட்டார், திருவருட்சார்பை வழங்கி விட்டார், சிவஞானமாகிய கண்ணை கொடுத்து விட்டார். அதுதான் சிவத்தை காட்டும். தத்துவ கருவிகள் உலகத்திலே தான் அவளை தள்ளும், கருவிகள்ல தான் தள்ளும் சொல்லிட்டு இந்த கருவி சார்பையும் மேற்கொள்ளாமல், அறியாமையாகிய ஆணவ சார்பையும் மேற்கொள்ளாமல் இல்லையா, அங்கு தோன்றி நிற்கின்றதே திருவருள், தோன்றி நின்ற சிற்பரம். சிற்பரம் என்பது திருவருள், அறிவுமயமான மேலான பொருள். சித் என்றால் அறிவு, பரம் மேலான பொருள். ஆக சித் கூட்டல் பரம், தமிழ் வழக்குக்கு ஏற்ப சிற்பரம். சித்துங்கிறது சிறுன்னு வருது, வல்லின ரகரம் பெற்று வருது, தமிழ் வழக்குக்கு ஏற்ப வருது இல்லையா. அற்புதம் அற்புதம் எழுதுறோம் இல்லையா. ஆக அது மாதிரி சித்பரம் என்பதை சிற்பரம்னு சொல்றோம். ஆகவே அந்த சிற்பரம் என்று சொன்னது திருவருள், சர்ப்பரம் என்று சொன்னது அந்த திருவருளுக்கு முதலாக சிவம் இல்லையா. ஆகவே சிற்பரமாகிய திருவருளாலே உள்ள செயல் அறுத்திட, உள்ள செயல் என்றால் சர்ப்போதம் இல்லையா, தன் அறிவு தன் செயல் என்று நினைக்கக்கூடிய அந்த கருத்தை கைவிடுதல், அந்த கருத்தை கைவிடுதல் அதான் சிற்பரம். அதனால் உள்ள செயல் அறுத்திட, சிற்பரமாகிய திருவருளாலே திருவருளை துணை கொண்டு தன் அறிவு தன் செயல் என்று யான் எனது என்று நிற்கக்கூடிய அந்த உணர்வை விட்டுவிட்டார். அப்போ சிவம் நியாயமாகி சிவம் அங்கு தரிசனம் தரும். அந்த சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்றல் அதுதான் சாக்கிராதீதம். ஆக எப்போ இது செயல் தன் செயல் என்று எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயலே என்ற ஒரு தெளிவுக்கு வருகிறதோ ஆன்மா, அப்ப அந்த ஆன்மாவுக்கு அந்த சிற்பரத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய சர்ப்பரம் அதற்கு காட்சி தரும். சிற்பரமாகிய திருவருள் அந்த திருவருளுக்கு முதலாக இருப்பது, சூரிய ஒளிக்கு முதலாக இருப்பது சூரியன். அதுபோல சிற்பரமாகிய திருவருளுக்கு முதலாக இருக்கக்கூடிய தர்ப்பரம் அந்த சிவம், தர்ப்பரமாகிய சிவம் அதற்கு காட்சிக்கு வரும். அந்த தர்ப்பரத்தோடு இந்த ஆன்மா ஒன்றாகி நிற்பதுதான், ஒன்றாக விளங்குவதுதான் சாக்கிராதீதம். ஆகவே அது அதீத நிலைதான் உண்மையில, ஆனா புறத்தே இருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்களை உடல் அங்கு இருப்பதனாலே அவர்களும் நம்மை போல சாக்கிர நிலையிலே அந்த நனவு நிலையிலே இருப்பதாக காட்சிப்படுகிறது. ஆகவே உண்மையில் அந்த ஆன்மா இருக்கும் நிலை இந்த சகல நிலைக்கும் அதீதமான சுத்த நிலையே ஆகும். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சாக்கிராதீதம். ஆகவே கருவிகளை பொருந்தி இருக்கும் சகல நிலையும் பெறாமல், கருவிகளை விட்டு ஆணவத்தில் எழுந்தும் கேவல நிலையும் சார்ந்து விடாமல், தவத்தின் பயனாக கிடைத்த இல்லையா திருவருளினாலே, இந்த திருவருளினால்தான் இத்தனை பிறவிகளிலும் நாம எல்லா செயல்களையும் செய்தோம். ஆனா அந்த செயல்கள் எல்லாம் நம்ம செயல் நினைச்சிட்டோம், அதனாலதான் நமக்கு அத்தனை பிறவிகள் வந்து விட்டன இல்லையா. இனி நாம தெளிவு பெறுவோம், இந்த திருவருள் தான் எல்லாவற்றையும் செய்விக்கின்றது, நமக்கு என்று செயல் இல்லை என்று அந்த திருவருளை அடங்கணும். முன்னாடியே சொன்னார் இல்லையா, அதை கருவி கரணமாக வகை அதில் அடங்கினு சொன்னார். அப்படி இந்த திருவருளை அடங்குனா அங்கு தற்பரமாகிய சிவம் அதன் அனுபவத்துக்கு வரும். அந்த சிவத்தோடு ஒன்று கலந்து அந்த ஆன்மா விளங்குவதுதான் சாக்கிர அதீதம் என்று அருமையாக சொன்னார். அடுத்த பாடலிலே சொன்னார், அப்போ அந்த பொற்புறு கருவியாவும் உணராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யறது இல்லையா. பொலிவான தத்துவ கருவிகளோடு நாம சேர்ந்திருந்தா, அந்த கருவிகளோடு சேர்ந்திருந்தால் அது சகல நிலைதான், அது சுத்த நிலை ஆகாது. ஆகவே முத்திக்கு வழி இல்லை, உலக போகம் தான் அங்க கிடைக்கும். அப்போ அந்த கருவிகளை விட்டு நீங்குவது எப்படி, அந்த விஷயம் அங்க விவாதிக்கப்படுது. 81வது திருப்பாடல்ல பல்வேறு கருத்துக்களை சொல்கின்றார்கள், அவரவருக்கு தெரிந்த அளவுக்கு சொல்றாங்க. ஆசிரியர் நயமாக ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார், நயமாகத்தான் சொல்லி முடிச்சார், இன்னதுதான் சொல்லல, இன்னதுதான் அதுக்கு அடுத்த திருப்பாடல சொல்ற. நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டா கருவி சார்பு நீங்காது, வேற ஒரு வழியில தான் நீங்கும் அப்படின்னு முடிக்கிறார். வேற ஒரு வழிதான் அதுக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கிறார் அங்க. அப்போ ஆனா வேற ஒரு வழிதான் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதாது, அந்த வேற ஒரு வழி என்னங்கிறத சொல்லணும். அத அடுத்த திருப்பாடல சொல்ற, அத பாக்கலாம். ஒரு சாரா சொல்கின்றார்கள், என்ன கருவி கரணங்கள் சார்பை ஆன்மா விட வேண்டும், ஆனா அறியாமையினும் அழுந்திடக்கூடாது இல்லையா. கருவிகரணங்களின் சார்பை எப்படி விடுவது என்று சொல்லும் போது ஒரு சாரா சொல்கின்றார்கள், கருவிகரணங்கள் தாமாகவே ஒடுங்கி போகும் என்று சொல்கின்றார்கள். அதை ஆசிரியர் மறுத்து வருகின்றார், ஒடுங்கிடா கரணம் தானே, கரணங்கள் தாமே என்ன செய்யாது ஒடுங்க மாட்டா, அவையாக எப்படி ஒடுங்கும், ஒடுங்காது. அப்போ அடுத்த சொல்றாங்க, ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில், அந்த கருவிகரணங்கள் ஒடுங்குமாறு உணர்ந்து நாம ஒடுக்கணுமா, கருவிகரணங்கள் எப்படி ஒடுக்குனா இவை ஒடுங்கும் அப்படின்னு அந்த வழிமுறையை தெரிந்து கொண்டு நாம அந்த கருவிகரணங்களை ஒடுக்கி விட்டால் இந்த கருவிகரணங்கள்லாம் ஒடுங்கி போகும் என்று ஒரு சாரா சொன்னார்கள். அப்படி சொன்னால் இந்த கருவிகரணங்களை எல்லாம் நான் ஒடுக்கினேன் என்ற செருக்கு அங்கு ஒடுங்காமல் இருக்கும் இல்லையா. ஆகவே அது கருவிகரணங்கள் ஒடுங்கிய நிலை ஆகாது இல்லையா. ஆகவே அது சொன்னார். மேலும் சொல்கின்றார், கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும், கருவிகரணங்கள் எல்லாம் ஒடுங்கும் முறையில் ஒடுங்கிவிட்டால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு அறிவும் விளங்காது, அறியாமைதான் வந்து தலைப்படும். கருவிகரணங்களின் சார்பும் கூடாது அறியாமையும் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் இங்கு சொல்கின்றார்கள். ஆகவே கருவிகரணங்களை ஒடுக்கும் முறையில் ஒடுக்கினால் அது ஒடுங்கி போகும்னு சொன்னானா, அப்படி ஒடுக்கும் முறையில ஒடுக்கினாலும் அது ஒடுங்கி போச்சுனாலும் இந்த ஆன்மாவுக்கு அறியாமைதானே கைகூடும். திருவருள் ஒன்றை பேசாமலேயே கருவிகரணங்கள் ஒடுங்குவதை பற்றி மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஆசிரியர் அப்படி சொல்றார், நான் ஒடுக்கினேன் நான் ஒடுக்கினேன்னா அங்க அந்த தன்முனைப்பு என்பது எஞ்சி நிற்கிறது இல்லையா. அப்படியே இல்லாத எல்லா கருவிகளையும் ஒடுக்கினாலும் கடைசியில் அறியாமைதான் வந்து சேர்கிறது. அது கடைசியில் அறியாமையில போய் விழுதுக்கு கருவிகரணங்களை ஒடுக்கி பயன் இல்லை இல்லையா. ஆகவே வேறாய் ஒடுங்கினி நன்றி, நீங்கள் சொன்னது முறைகளுக்கெல்லாம் வேறான ஒரு முறையிலே இந்த கருவிகரணங்கள் ஒடுங்கினால் ஒழிய இந்த ஆன்மா என்ன செய்ய முடியாது, அந்த சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது. கருவிகரணங்கள் ஒடுங்கினால்தான் ஆன்மா சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியும். கருவிகரணங்கள் ஒடுங்குவது எப்படி அப்படின்னு ஒரு விவாதம் டிஸ்கஷன் இல்லையா. அது தானே ஒடுங்கும் நாங்க ஒரு சாரார், தானே ஒடுங்காதையா அது ஜடம், தானே ஒடுங்காது. சரி, நாம வந்து ஒடுங்கும் வழிமுறையை அறிஞ்சு அதை ஒடுக்கிக்கலாங்கிறாங்க. அப்படி நாம ஒடுக்கணும்னு சொன்ன அங்க செருக்கு விளையும். அப்படியே எல்லா கருவிகரணங்களையும் ஒடுக்கிட்டாலும் கருவிகரணங்களின் துணையின்றி ஆன்மா அறியாமையில் அழுந்து நேரிடும். ஆகவே நீங்கள் சொன்ன இந்த வழிமுறைகள், தானே ஒடுங்கும், ஒடுங்கும் முறையை அறிந்து ஒடுக்க வேண்டும் என்று சொன்ன இந்த வழிமுறைகளுக்கெல்லாம் வேறான ஒரு வழிமுறையில் தான் இந்த கருவிகரணங்கள் ஒடுங்கும். அப்படி ஒடுங்கினாலன்றி இந்த ஆன்மா சிவத்தை அறிய முடியாது என்று சொல்லி இந்த பாடலிலே முடிக்கின்றார். அடுத்த பாடலிலே அந்த வேறு வழிமுறைதான் என்ன என்பதை சொல்கின்றார். பற்றிடும் கருவியாகும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை உச்சரிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும். கருவிகளோடு கூடியிருக்கும் போது ஆன்மா எப்படி அறிந்து வரும் என்பதை இந்த ரெண்டு அடிகள்ல சொல்றார். பற்றிடும் கருவியாகும் படர்ந்து உணர்வு அளிக்கும் காலை, ஆன்மாவை பற்றி இருக்கின்ற இந்த கண் மூக்கு வாய் தோல் செவி இந்த கருவிகள்லாம் ஆன்மாவோடு கலந்து இதுக்கு ஐம்புட உணர்வுகளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. படர்ந்து உணர்வு அளிக்கும் காலையே அளிக்கும் போது உற்று அறிந்திடுவது ஒன்றின் உணர்வினின் உண்மையாகும். இரண்டாம் அடியில உற்றறிந்திடுவது ஒன்றின் இருக்கு பாத்தீங்களா, ஒன்றின் என்பதை முதல்ல வச்சுக்கோங்க. ஒன்றின் உற்றறிந்திடுவது உணர்வினின் உண்மையாகும். ஒன்றின் உற்றறிந்திடுவது ஏன் சொன்னார்னா, ஐம்பொறிகளும் ஆன்மாவோட சேர்ந்திருக்கலாம், ஆனா ஒரு சமயத்துல ஒரு பொறியும் துணை கொண்டு ஒரு விடயத்தை தான் அறிய முடியும் இல்லையா. ஒரு விடயத்தை நீங்க உற்று கவனிச்சுட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் கூப்பிட்டா அது உங்களுக்கு எவ்வளவு இடையூறா இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா. ஒரு கணம் அதை அறிய நிறுத்தி விட்டு நான் அதை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் இல்லையா. ஆகவே ஒரு சமயத்துல ஒன்றைத்தான் அறியும், அதுதான் அப்போதும் சொன்னேன். அதனாலதான் ஒன்றின் உச்சரிந்திடுவது உணர்வினின் உண்மையாகும், ஒன்றைத்தான் அது அறிய முடியும் இல்லையா. ஆகவே இது தத்துவங்களை வைத்துக் கொண்டு உலகத்தையும் அறியும், அப்புறம் தத்துவங்களை விட்டு வந்து சிவத்தையும் அறியும், ரெண்டையுமே அறியும்னு சொன்னா அது பொருந்தாது. ஏன்னா தத்துவங்களோடு கூடியிருக்கும் போதே நமக்கு ஒரு பேருண்மை தெரிந்து விட்டது, ஆன்மாவால் ஏதேனும் ஒரு சமயத்தில் ஒரு விடயத்தை தான் அறிய முடியும்னு. அதனால இந்த தத்துவ கருவிகள் கூடியிருக்கும் வரை சிவத்தை அறிய முடியாது. அப்போ அந்த தத்துவ கருவிகள் ஒடுங்கணும், அதுதான் எப்படி ஒடுங்குவோம்னு சொல்லி போன பாடல விவாதம் நடந்தது இல்லையா. நீங்கள் சொன்ன முறையில் இல்லாமல் வேறொரு முறையில் ஒடுங்கும்னு சொன்னாரே, அதை மூன்றாம் அடியிலே சொல்கின்றார். என்னவென்றால், மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட, அருமையான ஓமை, ஓமைகளின் மூலமாகத்தான் நமக்கு உணர்வதற்கரிய சித்தாந்த உண்மைகளை எல்லாம் எளிதில் உணரும் திறனை நமக்கு ஆசிரியர்கள் வழங்குகின்றார்கள். அது மட்டுமா, தெளிவையும் தருகின்றார்கள். என்ன அருமையான ஓமை பாருங்க, மற்றது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவதுண்டே, பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே. என்ன அப்படின்னா, இந்த தத்துவ கருவிகள் எல்லாம் பகல் நேரத்தில் எரிகின்ற விளக்குகள் போல விளங்கும் வண்ணம் ஒரு பொருள் உதிக்க வேண்டும் இல்லையா. விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம், இரவு நேரத்துல அந்த விளக்கு ஒளி முனைப்பா இருக்கும் இல்லையா. விளக்கு ஒளி தெரியுது, அப்படி அது ஒரு தனி ஒளியாக தெரியும் இல்லையா. நாலஞ்சு விளக்குகள் ஏற்றி வச்சா ஒவ்வொரு விளக்கு ஒளியும் தனித்தனியா தெரியும். ஆனால் சூரியன் உதித்து விட்டது என்று சொன்னால், பகல் நேரம் வந்து விட்டது சொன்னால், அந்த சூரிய ஒளிக்குள்ள இந்த விளக்கு ஒளி இது ஒரு ஒளியாகவே புலப்படாது. மற்ற பொருள்கள் எப்படி, ஒரு தட்டு இருக்குது, ஒரு துணி இருக்குது, ஒரு மேசை இருக்குது, இவையெல்லாம் எப்படி ஒரு பொருளாக தென்படுகிறதோ அது மாதிரிதான் அந்த எரிகின்ற விளக்கின் தீபமும் தென்படும். அந்த அது ஒரு ஒளி போலவோ அது நமக்கு காட்டுவதாகவோ அங்கே இருக்காது. ஏன்னா அந்த ஒளியையும் தன் ஒளிக்குள் அடக்கி கொண்டு கதிரின் ஒளி தான் நமக்கு எல்லாத்தையும் காட்டும் பகல் நேரத்தில். ஆகவே அந்த பகல் நேரத்து விளக்கு எப்படி கதிரின் ஒளிக்குள் அடங்கி இல்லையா தன்முனைப்பட்டு கிடக்கின்றதோ, அதுபோல இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து பகல் விளக்கு போல, இந்த தத்துவங்களும் நமக்கு விளக்கு தான். இருள் நேரத்துல ஒவ்வொரு தீபமும் அப்படி தனித்து காணப்பட்டது. மாதிரி ஆணவ இருள் நம்மிடம் இருக்கும் வரை இந்த கண்ணு, இது கண்ணால் கிடைத்த புலனறிவு, இது செவியால் கிடைத்த புலனறிவு இல்லையா, இந்த விஷயம் செவியால் அறிந்த புலனறிவு, இந்த காட்சி என் கண்ணால் கிடைத்த புலனறிவு, இந்த மனம் என் மூக்கால் பெற்ற புலனறிவு, இந்த சுவை என் நாவால் பெற்ற புலனறிவு என்று ஒவ்வொரு புலனறிவும் தனித்தனியா அறியப்படுற மாதிரி இருக்கு. எப்போ ஆணவ இருள் நம்மகிட்ட இருக்க வரைக்கும், ஆணவ இருள் நீங்கி திருவருணாகிய பிரகாசம் ஒளி வந்து விட்டது என்று சொன்னார். அப்போ நமக்கு இந்த கண்ணு மூக்கு செவி இவற்றை வைத்துதான் அறியணும்னு அவசியம் இல்லை. பகல் நேரத்துல விளக்கு எரிஞ்சாலும் அந்த விளக்கின் துணை கொண்டு நாம எதையும் காண வேண்டிய நிலையில இல்லை. கதிரவனே நேரடியா காட்டுறான், மாதிரி திருவருள் பேரு கிட்டிவிட்டது, திருவருளே நேரடியாக எல்லாவற்றையும் அறிவிக்கிறது. ஆகவே அங்க தத்துவங்கள் மூலமாகத்தான் நம்ம அறியணும்னு அவசியம் இல்லை. பகல் நேரத்துல விளக்கின் மூலமா தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லாத மாதிரி இல்லையா, திருவருள் ஒளி கிடைத்து விட்டால் தத்துவங்கள் மூலமா தான் அறியணும்னு அவசியம் இல்லை. ஆகவே இப்ப தத்துவங்களின் நிலை என்ன, திருவருள் வெளிப்பட்ட பிறகு மறைப்பாற்றலாக இருந்த திருவருள், திரோதான சக்தியாக இருந்த திருவருள், கருணை சக்தியாக வெளிப்பட்ட பிறகு தத்துவங்களின் நிலை என்ன, அருமையாக சொல்ற ஆசிரியர் இல்லையா. இவையெல்லாம் நமக்கு அறிவதற்கு துணை செய்து வந்தன, விளக்கு எரிகின்ற விளக்கு காண்பதற்கு துணை செய்து வந்தது போல. ஆனால் கதிரவன் உதித்த பிறகு அந்த பகல் விளக்கு எப்படி கதிரவனை அடங்கி அதன் பிறகு அந்த விளக்கின் துணை நமக்கு எப்படி தேவையற்று போனதோ, அதுபோலவே திருவருள் பேரு சிவஞான பேரு கைகூடிய பின் இந்த தத்துவ அறிவானது அந்த சிவஞானத்துக்குள்ளே பகல் விளக்கு அடங்குவது போல அடங்கிவிட்டது. இது தத்துவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பாச ஞானம் அவசியம் இல்லை, சிவஞானமே கைகூடிவிட்ட நிலை, அப்படிப்பட்ட நிலை, அதுதான் தத்துவங்கள் ஒடுங்கியிருக்கும் நிலை. எனவே திருவருளாகிய சிவஞானத்தை பற்றியே சிந்திக்காமல் தத்துவங்களை உணரும் ஒடுங்கும் வகையிலே ஒடுக்க வேண்டும் அல்லது தானாகவே ஒடுங்கிவிடும் என்றெல்லாம் பேசுவது தவறு. சிவஞான சார்பு நமக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போது தத்துவங்கள் ஒடுங்கிவிடும். எப்படி என்றால் பகல் விளக்கிலே, பகல் ஒளியிலே, கதிரவன் ஒளியிலே அந்த விளக்குகள் எல்லாம் அடங்கி இருப்பது போல, பகலிலே பகற்பொழுதிலே அடங்கி இருக்கும் விளக்கு போல, அருள் மேலீட்டிலே, சிவஞான மேலீட்டிலே தத்துவ கருவிகள் எல்லாம் ஒடுங்கி இருக்கும். அதுதான் தத்துவ கருவிகளின் உண்மையான ஒடுக்கம் என்று அருமையாக சொன்னார். அப்படி கிடைக்கின்ற அந்த சிவஞான பேரை கொண்டு மாய பிறப்பினை அறுக்கலாம். திரும்ப அந்த தத்துவ கருவிகளை சார்ந்தாதான பிறப்பு, சார வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவ கருவிகளின் தேவையே இல்லைங்கும் போது அதுதான் பிறப்பற்ற நிலை, மாய பிறப்பினை அறுக்கலாமே என்று தெரிவித்தருளினார்.